அத்தியாயம் 15 கூரை மிதந்தது. நம்ம குடும்பாளூர் இளவரசியோட சபதத்தை பற்றி போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர்னு குடும்பாளூர் இளவரசி இப்படி ஒரு சபதத்தை செய்வான்னு நம்ம குந்தவி தேவி மட்டும் இல்லை, யாருமே அங்கே எதிர்பார்க்கல. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம குந்தவி தேவி கேட்டே கேட்டாங்க, இது என்ன இந்த மாதிரி, என்ன நீ இப்படி ஒரு சபதத்தை வந்து இப்போ செய்யணும்னு என்ன அவசியம், ஏன் இப்படி ஆவேசம் வந்தது மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் வானதி தேவி என்ன சொல்கிறா, இதெல்லாம் ஒன்று இப்போ திடீர்னுலாம் நினச்சி நான் சொல்லலாக்கா, இது முன்னாடியே நான் முடிவு பண்ண விஷயம் தான், அதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறான். குந்தவி தேவி வந்து மறுமொழி சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம பூங்குழலி வந்து திடீர்னு வந்து கலகலன்னு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், முகத்தை மூடிட்டு விம்மி விம்மி அழுகுறான். அழுதுட்டு அதுக்கப்புறம் எப்பொழுதும் அவள் பாடுவாள் ஒரு பாட்டு, அலைகளும் அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன்னு அந்த பாட்டை அவள் பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சிடுறான். குந்தவி பார்த்து, ஐயோ இது என்னது, இந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பைத்தியம் ஆக்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு பார்க்குறா. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆழ்வார்க்கடியான் சொல்கிறான், தேவி பொன்னியின் செல்வரை பார்க்கறதுக்கு நான் புறப்பட்டு போகிறேன், வழியெல்லாம் ஒரே வெள்ளமாக இருக்குது, வந்து எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் என் வழியில் தான் இந்த பொண்ணை பார்த்தேன், இவள் வந்து ஓட சம்பாரிச்சு கொடுத்தா என்னை ஓடத்தில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். வழியில் உங்களோட ஓடத்தை இங்கே ஜோசியர் வீட்டில் பார்க்கவும் தான், உங்ககிட்ட கேட்டு அந்த ஓடத்தை வாங்கிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே பழுவேட்டரையர் அந்த ஓடத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம இவ சொல்கிறதை கேட்க கேட்க எனக்கு வந்து இன்னும் நம்ம இங்கே நிற்கிற நிமிஷம் ஒன்று ஒன்று நமக்கு ரொம்ப ஒரு ஒரு யுகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம நீங்கள் சீக்கிரமாக ரெண்டு பேரும் தஞ்சாவூருக்கு போய் நீங்கள் சக்கரவர்த்தியோட உயிருக்கு ஆபத்து இல்லாமல் பார்த்துக்கோங்க, நான் வந்து உடனே போய் இளவரசரை பார்க்கணும், நான் இளவரசரை பார்க்கறதுக்கு நான் போகிறதுக்கு ஏற்கனவே ஓடத்தை சம்பாரிச்சிட்டு வர சொல்லி நான் வந்து இந்த வீட்டு சீரனை வெளில அனுப்பிட்டேன், நான் அவன் வந்த உடனே நான் வந்து கிளம்பிடுறேன், நீங்களும் இவளும் நீங்களும் வானதி இளவரசியும் நீங்கள் வந்து எப்படியா தஞ்சாவூருக்கு போங்க நான் சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கோக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து பூங்குழலி சொல்கிறான், நான் ஒன்றும் உன்னோடலாம் வர முடியாது, நான் வந்து கோடியக்கரைக்கு போகிறேன், அங்கே நெருப்பக்கக்கரை என்னோட காதலர்கள் இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்கு நான் போகிறேன்னு ஒரு பக்கம் பூங்குழலி சொல்லிகிட்ருக்கான். இது வரைக்கும் இதை இவங்க பேசுறது எதையும் கேட்காம ஓரமாக நின்றுட்டு இருந்த ஜோசியர் இப்போ குறுக்க வர்றாரு. ஐயோ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் எல்லாரும் வந்து பேசுறது நிறுத்தணும்னே பார்த்தீங்கன்னா, அப்போ இன்னொரு ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது கடலில் உண்டாகிற ஒரு இறைச்சல் மாதிரி கேட்குது. உடனே நம்ம ஜோசியர் சொல்கிறாரு, அம்மா இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து நீங்கள் இந்த என் குடிசைக்கு வந்தீங்களே, நாட்டுக்கெல்லாம் ஜோசியம் சொல்லி வர்றேன், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் இருந்துட்டேனே அப்படின்னு அழுகுறான். இது என்னது, இது புதிய அபாயம் எங்களுக்கு என்னன்னு குந்தவி கேட்குறா. தாயே அரசலாற்றில் வெள்ளம் பெருகி வடகரையை உடச்சிக்கும் போல இருக்குது, காலையிலே வந்து என் சீடன் சொன்னான், அரசலாறு உடச்சிக்கிச்சின்னா அந்த அந்த தண்ணி எல்லாம் காவேரியில் தான் வந்து விழும், காவேரி கரப்புரண்டா என்னோடய வீடு அடியோடு மூழ்கிடும், காவேரிக்கு ரொம்ப பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது, வாங்க முதல்ல நம்ம எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போகலாம், பக்கத்தில் இருக்க துர்கா பரமேஸ்வரி கோவிலோட இதுக்கு அம்மன் கோவிலோட மேல் மண்டபத்தில் நம்ம ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளில ஓடுறாங்க. அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை நோக்கி அந்த வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு அம்மன் கோயில்கிட்ட போயிடுறாங்க, அந்த மண்டபத்துக்கு மேலே ஏறிடுறாங்க, மற்ற எல்லாரும் ஒன்றே ஏறிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குந்தவியும் வானதியும் மட்டும் கீழே நிற்கிறாங்க. வெள்ளம் ஒன்றே கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து நம்ம மேலேருந்து பூங்குழலி முதல்ல குந்தவியை கையை தூக்கி தூக்கி மேலே விடுறான். குந்தவி இப்போ மேலே போயிட்டா. அடுத்தது வந்து நம்ம வானதி தேவி ஏற முயற்சி பண்ணிகிட்டே இருக்கா, கீழே கீழே வழுக்கி வழுக்கி விழுகுறான். உடனே நம்ம குந்தவி ஒரு கையையும் பூங்குழலி ஒய்ய ஒரு கையையும் பிடிச்சி வானதியை மேலே தூக்குறாங்க. பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் வானதி நிமிந்து பார்க்குறா. அவளோட ஒரு கையை பூங்குழலி பிடிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. உடனே அவள் உடனே அந்த கையை உதறா. அவள் உதற அந்த வேகத்தில் நம்ம குந்தவி தேவி பிடிச்சிட்டு இருந்த கையும் சேர்ந்து விழுந்துருச்சு, விட்டுட்டாங்க அந்த வேகத்தில், அதுவும் நழுவிடுச்சு. வானதி தொப்புன்னு போய் தண்ணியில் விழுந்துட்டான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி அவளோட கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. அவளோட கால் கீழே நிலை கொள்ளவே இல்லை, வானதி அப்படியே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறான். இது எல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு கண நேரத்தில் எல்லாமே நடந்துருச்சு. மண்டபத்துக்கு மேலே இருந்தவங்க கத்துறாங்க, எல்லாரும் ஆன்னு கத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வானதியை ஜோசியர் வீட்டு கூரை மேலே போய் சேர்த்துருச்சு. அந்த கூரையை மேலே வந்து அவள் ஏறிக்கிறான். நல்ல வேலை அபாயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறா அவள். மண்டபத்தில் இருந்தவங்க எல்லாரும் அவளை பார்த்தாங்க. வீட்டுக்குறை மேலே வந்து அவள் தொத்திட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. நல்ல வேலை அபாயம் ஒன்றும் இல்லை, படகு வந்ததும் அவளை எப்படியும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்களாம் நினைக்கிறாங்க. கூரையை விட்டுடாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. வானதி உடனே ஜோசியர் வீட்டு கூரையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த கூரையை அசையறது மாதிரி தோணுது. வீடு இடிஞ்சு விழுந்து அந்த கூரை தனியாக கிளம்புது. ஜோசியர் வீட்டு சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால கூரை மட்டும் விழலை, அது கூரை தனியாக வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பிக்குது. கோவில் மண்டபத்தை நோக்கி திரும்பி அந்த அப்படியே வெள்ளத்தோட போக்கில் அந்த கூரை போயிட்டே இருக்கு. அவங்க அந்த கோவில் மண்டபத்தை அது கிராஸ் பண்ணும்போது அவள் மண்டபத்தை பார்த்து கத்துறா, அக்கா நான் அவரை பார்க்க போறேன், பொன்னியின் செல்வரை பார்க்க போறேன், காவேரி தாய் என்ன அவர்கிட்ட போய் சேர்த்துருவா அப்படின்னு கத்துறா. அவ சொன்னது வந்து அவங்க காதுல விழுந்திருக்கும், முக்கியமா பூங்குழலியோட காதுல அது விழுந்திருக்கும் அப்படின்னு அவன் மனப்பூர்வமா நம்பினான். ஜோசியர் வீடு வந்து கூரை வெள்ளத்துல அப்படியே மிதந்து போய்கிட்டே இருந்தது. நம்ம வானதியும் அது மேல போய்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.